தேங்க் யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் இந்த நல்ல அருமையான மாலை நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்திலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தமக்காக தெரிந்து கொண்டு நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய சமூகத்தில் இன்றைக்கும் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை நடத்துகிறவர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்திய வசனங்கள் நம்மை விடுதலையோடு நம்மை நடத்தும். வேத வசனமாகிய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நேர்த்தியாக வழி நடத்தும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய நாமத்தினால் எங்களை கூடி வர பண்ணின பெரிய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே உம்மை உயர்த்தி உம்மோடு கூட நெருங்கி வர எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நமக்கு நடுவில் இருக்கிறார். அவரோடு நாம் நெருங்கி வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபம். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் உலகம் முழுவதிலும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் கிறிஸ்துவின் வருகை முழு உலகத்திற்கும் உரியது. எப்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக சொல்லப்பட்டதோ, அதே போல எல்லா மனுஷருக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு திரும்பவும் வரப்போகிறார். நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாய் நாம் அறிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை முழு உலகத்திற்கும் உரியது, எல்லா மனுஷருக்கும் உரியது. அதே போல அவருடைய இரண்டாம் வருகையும் முழு உலகத்திற்கும் உரியது. முதல் வருகையிலே எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, ஆனால் அந்த இரண்டாம் வருகை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அவருக்காக வாழ்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி. அவர் சபையை எடுத்து கொண்டு செல்ல போகின்றார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். அதற்காகவே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களில் தம்முடைய வருகை குறித்த அடையாளங்களை முன்னறிவித்தவர், அதை முழு உலகத்திற்கும் கர்த்தர் இப்பொழுதும் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளமாக கொள்ளை நோய் என்பதும் ஒன்று, அது இன்றைக்கு முழு உலகத்திற்கும் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நாம் உணர்வடைய வேண்டிய ஒரு நேரம், நாம் கர்த்தருக்கென்று ஆயத்தப்பட வேண்டிய ஒரு நேரம், ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு என்று ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆயத்தப்படுங்கள். கிறிஸ்துவின் வருகை ஆயத்தப்படுங்கள். பாவத்திலே வாழாதபடிக்கு நம்மை பரிசுத்தத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுங்கள். தவறான உபதேசங்களை விட்டு வெளியே வந்து ஆயத்தப்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சுய சித்தத்தை விட்டு வெளியே வந்து கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுங்கள். உங்கள் பாரம்பரியங்களை விட்டு வெளியே வந்து கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். இந்த நாட்கள் நாம் கர்த்தருக்கென்று ஆயத்தமாக வேண்டிய நாட்கள். எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திறப்போம். ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துங்க அப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்க, என் வாழ்க்கையில் என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உம்முடைய வருகை சமீபம் என்பதை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நான் ஆயத்தமாக வேண்டும். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்திற்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா. அதற்காகவே இந்த நேரத்தில் நாம் ஜெபத்திலே சில நேரம் செலவிடப் போகிறோம். உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே உற்சாகமூட்டும்படி, உங்கள் ஜெப வாழ்க்கையை அனலொட்டி எழுப்பும்படி உங்களோடு சேர்ந்து சில நேரம் நான் உங்களுக்காக நான் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கப் போகிறேன். எல்லாரும் இது ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம். ஹாலேலூயா. எல்லாரும் தேவ பயத்தோடு ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தரை உயர்த்தப் போகிறோம். ஒருமித்து ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கப் போகிறோம். திறப்பின் வாசலிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதுமான ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்பி, ஆண்டவரே இன்றைக்கும் உம்மை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை கொடுத்தீங்களே, உமக்கு சோத்திரம். உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள, உம்முடைய ரட்சிப்பை அனுபவிக்க எனக்கும் கிருபை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பாவங்களை எனக்கு மன்னித்து உம்முடைய இரத்தத்தினாலுடைய பாவங்களை கழுவி என்னை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறீங்களே, உமக்கு சோத்திரம். சத்தியத்தை அறிந்து கொள்ள என் இருதயத்தை திறந்து உம்முடைய வார்த்தையின்படி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, சோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இது ஆண்டவரோடு நெருங்குகிற ஒரு நேரம். இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு ஆராதனை. இது ஒரு வேத சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆராதனை. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அவரோடு நெருங்கி வருவதற்கான ஒரு ஆராதனை. இது ஒரு நிகழ்ச்சி அல்ல. எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திறந்த ஆண்டவரே, என்னோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இது புரோகிராமாக நீங்க பார்க்காதீங்க. இது ஒரு புரோகிராம் அல்ல, தேவ சமூகம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் விடுதலையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க இருக்கிற இடத்திலேயே தேவ பிரசன்னம் உங்களை மூடப்போகிறது. நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவ சமூகம் உங்களை நிறைக்கப் போகிறது. நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நடுவிலே தன்னை வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், ஒருவேளை ஒரு மொபைல் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும், அல்லது ஒரு லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்தாலும், அல்லது ஒரு டிவியில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும், எப்படி பார்த்து கொண்டிருந்தாலும், நீங்கள் எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், அந்த இடத்திலே ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்ய போகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் இணைந்திருக்கிறோம். பூமியிலே இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அதுவர்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீங்க. இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தில் எங்கே கூடி வந்தாலும் அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீங்க. நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே பல இடத்திலே நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கு நடுவிலும் ஆண்டவர் இப்பொழுதும் எங்கள் நடுவிலே நீங்க இருக்கிறதை விளங்க பண்ணுகிறதற்காக சோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சோத்திரம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ ராகா மாபா ஷாந்தாரா தூ பிமாரா கல்மாரா கோலோ தோ பியாந்தி கிஷிபா கஹா கோரும் தோ பிதாரா கல்பஹாங் கோரோ தோ பியாந்தி பிஹல் கரா கோரு மாலா பாத்தியா ராகா. எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துங்கள். ஆவியானவர் நமக்கு நடுவில் இருக்கிறார். தேவ பிரசன்னம் நமக்கு நடுவில் இருக்கிறது. இங்கே தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து அவருடைய பிரசன்னத்திற்குள்ளிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரால் சூழப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டு நான் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தை என்னுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவனாக நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இதே தேவ பிரசன்னம், இதே தேவ சமூகம், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களையும் ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு நேராய் திருப்பினால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் நிறைவாய் அனுபவிப்பீர்கள். உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை மறந்துடுங்க. இருக்கிற இடத்தை மறந்துடுங்க. பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்றதை மறந்துடுங்க. நீங்கள் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. எதையும் நினைக்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று தாவீது சொன்னான். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் நமக்காக வீற்றிருக்கிறவர். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களாண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அளவில்லாமல் உடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. ஆவியானவருடைய நிறைவிற்குள் ஒவ்வொருவரும் காணப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான அபிஷேகத்தை ஓ இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்திலேயே அனுபவிப்பார்களாக. ஓ ரேகா பாபா சாந்த ரத்து மீ பாரா கல்மாரா குரோதுமி ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சமீபமானவர். தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு அவர் சமீபத்தில் இருக்கிறார். ஆண்டவர் தம்மை தேடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையாய் எங்கள் முழு இருதயத்தோடு, எங்கள் முழு ஆத்மாவோடு, எங்கள் முழு வலத்தோடு, எங்கள் முழு மனதோடு உம்மையே நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம். நீங்க தான் பா எங்களுக்கு வேண்டும். எங்கள் ஆண்டவர் நீங்க தான் எங்களுக்கு வேண்டும். நீங்க தான் எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டும். எங்கள் வாழ்க்கைக்கு நீங்க தான் எங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எங்களை ஆளுகை செய்யுங்க. நாங்கள் உம்முடைய வாசஸ்தலம், நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறோம். எங்களை உம்முடைய ஆலயமாய் நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறோம். உம்முடைய வாசஸ்தலமாக, உம்முடைய பரிசுத்த ஸ்தலமாக, உம்முடைய ஆலயமாக நாங்கள் இருக்கிறோம். இந்த ஆலயத்திலே நிறைஞ்சிருங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்திலே நிறைஞ்சிருங்க. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவ பிள்ளையே, ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவரால் நிறைந்திருக்கிறதற்கு உங்கள் சரீரத்தை இன்றைக்கும் இந்த நேரத்திலே ஜீவ பலியாக ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு முன்பாக ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள். இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாயிருக்கிறது. இதுவே நாம் ஆண்டவருக்கு முன்பாய் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாயிருக்கிறது. ஓ தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய சித்தத்திற்கு உங்களை முழுவதுமாய் விட்டுக் கொடுங்கள். ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை ரட்சிக்கவில்லை. ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு நோக்கம் இல்லாமல் நீங்கள் தேவ பிள்ளையாய் கர்த்தரால் மாற்றப்படவில்லை. ஒரு நோக்கம் இல்லாமல் இன்றைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கவில்லை. உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் உங்களை ரட்சிக்கவில்லை. ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்வார். காரணம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். ஆண்டவர் எதை செய்தாலும் அதில் ஒரு நோக்கம் இருக்கும், எந்த காரியத்திலும் ஒரு திட்டம் இருக்கும். இயேசு கிறிஸ்து பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் சமாரியாவிலே ஒரு கிணற்றின் அருகே உட்கார்ந்தாலும் அந்த இடத்தில் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுகிற ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கும். அவர் தரையிலே உமிழ்ந்தாலும் அந்த உமிழ்நீரை எடுத்து சேற்றை உண்டு பண்ணி ஒரு மனிதனுக்கு கண்களை கொடுக்கிற ஒரு நோக்கம் இருக்கும். அவர் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் எதை செய்தாலும் அதில் ஒரு நோக்கம் இருக்கும். நோக்கம் இல்லாமல் அவர் எதையுமே செய்வதில்லை. உங்களை தெரிந்து கொண்டதிலே அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை ரட்சித்ததிலே அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை குறித்த ஆண்டவருக்கு ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுதும் இருக்கிறீர்கள். அதனாலதான் இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு நேராக இருக்கிறீர்கள். அதனாலதான் இந்த நேரத்திலே எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை குறித்து ஒரு நல்ல நோக்கமும் திட்டமும் அவருக்கு உண்டு. ஓ ஆண்டவரை பார்த்து இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்திற்கு, என்னை தெரிந்து கொண்ட உம்முடைய திட்டத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேவ பிள்ளையே, உங்களுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் நீங்கள் அப்படியே வைத்திருங்க. ஆண்டவருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நோக்கத்திலும் திட்டத்திலும் நிச்சயமாகவே பெரிய காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய நினைவுகளை விட கர்த்தருடைய நினைவுகளும், நம்முடைய வழிகளை பார்க்கிலும் ஆண்டவருடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவாய் உயரமாய் இருக்கிறதோ அப்படியே நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தருடைய நினைவுகளும், நம்முடைய வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது. ஓ ஜீசஸ், விட்டு கொடுத்துருங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சில காரியத்திலே தடைகள் இருந்து கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க நினைச்ச மாதிரி இல்லை. நீங்க எத்தனை முயற்சி எடுத்தாலும் திரும்ப திரும்ப அதுல நீங்க பிளாக் ஆகி நிக்கிறீங்களே. சில காரியத்துல சில விஷயத்தை நீங்கள் செய்ய நினைச்சீங்க, நீங்கள் எடுத்த முயற்சி வாய்க்கல. நான் உடனே ஏன் எனக்கு இது தடை என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் இந்த காரியம் எனக்கு கைகூடல நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், இப்ப சொல்றேன். ஆண்டவருடைய முழு ஆளுகைக்கு உங்களை விட்டு கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் சில திருத்தங்களை, சில மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். உங்கள் காரியங்கள் எல்லாம் செம்மையாய் நகர்ந்து போகும். உங்கள் காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் உங்களை அருமையாய் நடத்துகிறதை பார்ப்பீர்கள். ஹாலேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தரை தேடுகிறதிலே உங்கள் முழு இருதயத்தையும், முழு ஆத்மாவையும், முழு பலத்தையும், முழு மனதையும், உங்கள் முழு சிந்தனையையும் கர்த்தருக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா, ஹாலேலூயா, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையோடு உங்களை நடத்துவார். அவர் கரத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்றால் நீங்கள் விடுதலையோடு முன் செல்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் இளைப்பாறுதல் இருக்கும். நேர்த்தியாய் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். ஹாலேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருடைய கரங்களிலே நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி, ஓ என் ஆண்டவரே, என்னோடு கூட நீங்க இடைப்பட்டு என்னை நடத்துகப்பா, என்னை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு நீங்க இடைப்படுவதற்காக சோத்திரம். உடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களை வழி நடத்துவதற்காக சோத்திரம். அடிப்படை சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமாயிருந்து எங்களை உறுதியாய் நிற்க பண்ணுவதற்காக சோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் ஆண்டு எங்களை நடத்துங்க அப்பா. இந்த நேரம் உடைய நாமத்திற்கு மகிமையாகவே இருக்கட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நேரத்திலும் கூட நம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அடிப்படை சத்தியங்கள் என்ற தலைப்பிலே நாம் இந்த நாட்களில் தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சத்திய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம். அதுதான் இயேசு கிறிஸ து அருமையாய் மலை பிரசங்கத்தை செய்தார். அதில் ஆழ்ந்த சத்தியங்களை அவர் போதித்தார். போதித்துவிட்டு கடைசியில் அவர் சொல்றார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருமழை வந்தது, பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் மேல் மோதியடித்தும் அந்த வீடு நிலைத்திருந்தது. காரணம், அது கண்மலையின் மேல் கட்டப்பட்டதாயிருந்ததுனர். அதே நேரத்தில் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறான். அங்கேயும் பெருமழை வந்தது, பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் மேல் மோதியடித்து அந்த வீடு முழுவதும் அழிந்து போனது என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் வேத வசனம்தான் நமக்கு அஸ்திபாரம். அதன் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அதற்காகவே இந்த அடிப்படை சத்தியங்கள். தொடர்ந்து நாம் பல சத்தியங்களை ஒவ்வொரு நாளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் மிக முக்கியமான சத்தியத்தை இன்றைக்கும் நாளை தினத்திலும் தொடர்ச்சியாக ஒரே தலைப்பின் கீழ் நான் சத்தியத்தை கொடுக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால் விசுவாசம். தேவனுக்கு ஏற்ற விசுவாசம் என்ற தலைப்பிலே இன்றைக்கும் நாளை தினத்திலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஏன் இந்த தேவனுக்கேற்ற விசுவாசம் என்கிற ஒரு காரியத்தை நாம் தலைப்பாக எடுத்து நாம் தியானிக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு தேவனுக்கு ஏற்காத விசுவாசத்தை சிலர் விசுவாசம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே தேவ நாம மகிமைப்படுவதற்கு எதுவும் இல்லை, தேவ சித்தத்திற்கு அங்கே இடமில்லை. இப்படி பல தவறான காரியங்கள், தவறான போதனைகள், செழிப்பின் உபதேசங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது. இவைகளை நீங்கள் வந்து சுலபமாய் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. தேவனுக்கேற்ற விசுவாசத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் எது தேவனுக்கேற்றது என்றும் எது தேவனுக்கு ஏற்காதது என்றும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்றைக்கி சில பிரசித்தி பெற்றவர்கள் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அவர்கள் சொல்வதெல்லாம் சரி என்று சொல்லி நம்ம நினைத்து விடுகிறோம். அது இயல்பு, மனிதனுடைய இயல்பு. இவரே சொல்லிட்டார் அப்புறம் என்ன என்று சொல்லி நினைப்பது இயல்பு, அது மனிதனுடைய இயல்பு. ஆனால் கிறிஸ்தவ உலகத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் சத்தியத்தில் நீங்கள் அப்படி யாரையுமே இவரே சொல்லிவிட்டார் அப்புறம் என்ன அப்படி நீங்கள் எடுக்கக்கூடாது. என்னையும் சேர்த்தே சொல்கிறேன், நானே சொல்லிட்டேன், நீங்கள் அப்படி எடுக்கக்கூடாது. எந்த வார்த்தையானாலும் எந்த உபதேசமானாலும் அது வேத வசனத்தோடு இணைந்து ஒத்து போகிறதா என்பதை பார்க்கணும். உபதேசம்னா என்ன, அதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. உபதேசம் என்று வரும்போது அது தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து போகிறதான்னு பார்க்கணும். தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து போகலைன்னா அது கேட்பதற்கு எவ்வளவு நலமாக கண்டாலும், அது எவ்வளவு ஆசீர்வாதமான வழியை நமக்கு காண்பித்தாலும் அது தேவனுக்கு ஏற்றதாக இருக்க முடியாது. புரிதலாம், தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும். அந்த உபதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுறது கிடையாது. இன்றைக்கி நிறைய இடத்துல தவறான உபதேசங்கள் எப்படி வருதுன்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தர் வந்து அழுத்தி அழுத்தி பேசிவிட்டால் அது உண்மை என்று சொல்லி பலர் நம்பிவிடுகிறார்கள். எப்பவுமே ஒரு உபதேசம் என்றால் இதெல்லாம் நான் அடிப்படை டாக்டரினுடைய டெப்த்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது ஒரு காரியத்தை உபதேசிக்கப்பட்டால் அந்த உபதேசம் வேதத்தில் எல்லா இடத்துக்குமே பொருந்தணும். வேதத்திற்கிற அத்தனை வசனத்திற்கும் அது டேலி ஆகணும். எங்கேயுமே அதை இடிக்கக்கூடாது. வேதத்தில் வருகிற கதாபாத்திரங்களிலும் அது டேலி ஆகணும். எல்லாத்துலேயும் அது பைபிளில் வந்து எங்கேயுமே அதற்கு முரண்பாடாக எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் சரியான உபதேசம் என்பதற்கு அடையாளம். எங்கேயாவது ஒரு காரியத்தில் இது சரிபட்டது, இந்த இடத்துல வந்து அது முரண்பாடாக இருக்குதுன்னா அது தேவனுக்கேற்ற ஒரு உபதேசமாய், தேவ சித்தத்தின்படியான உபதேசமாய், வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட உபதேசமாய் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எதற்காக இந்த மாதிரி நான் சில முன்னோட்டமான வார்த்தைகளை இப்போ நான் சப்ஜெக்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன்னா, இதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி காரியங்களிலே இன்றைக்கு தவறி போனவர்கள், விழுந்து போனவர்கள் நிறைய இருக்கிறாங்க. என்னுடைய நோக்கம் வேத சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரமே தவிர, நான் யாரை குறித்தும் குறை சொல்வதோ யாரையோ குற்றப்படுத்துவதோ என்னுடைய நோக்கமே கிடையாது. அது என்னுடைய வேலை கிடையாது. வேதத்தை உள்ளதை உள்ளபடி புரிய வைக்க வேண்டும், அது ஒன்று தான் காரியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய தவறுகள் இருக்குது. இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறதுனால எவ்வளோ உண்மைங்கிறத உங்களுக்கு புரியறதற்காக ஒரு சின்ன ஒரு உதாரண சம்பவத்தை சொல்லிட்டு நான் சப்ஜெக்டையே இதை தேவனுக்கேற்ற விசுவாசம் என்கிறதை நான் பேச போறேன்றதுக்கு ஒரு உதாரணமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷனால் எழுதப்பட்ட புத்தகம், அவருடைய புத்தகம் வந்து ஏராளமானவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. நானும் என்னுடைய விசுவாசியாக இருந்த பொழுது, நான் என்னுடைய விசுவாச வாழ்க்கை இருக்கும்போது அவருடைய புத்தகங்களை படித்திருக்கிறேன். அது எனக்கும் கூட நிறைய காரியங்கள் பிரயோஜனமாக இருந்திருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய விஷயங்கள் அவர் எழுதின காரியங்கள் பிரயோஜனமாக இருந்திருக்குது. ஆனால் அப்படி இருக்கிறதுனாலே அதில் எழுதுனது எல்லாமே கரெக்டாக நம்ம எடுக்க முடியாது. புரிதலா? ஒரு டம்ளர் பால் ஒரு துளி விஷம் வந்தாலும் அது வந்து நம்மை வந்து பாதிச்சிடும். அந்த புத்தகத்தில் நான் நிறைய படித்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நான் வந்து என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக சில காரியத்தெல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தை இப்போ நான் சொல்லிட்டு நான் சப்ஜெக்டுக்குள்ள போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட போதகரிடத்துல ஒரு வாலிப பெண் வருகிறாள். இதை நான் படிக்கும்போது நானும் கரெக்டாக நினைச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ரைஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஒரு வாலிப பெண் ஒரு நாள் அந்த போதகரிடத்துல வருகிறாள். அவளுக்கு திருமணமாகவில்லை. திருமணத்திற்காக அவள் செபிக்கபடி வருகிறாள். அப்படி வந்த உடனே அந்த போதகர் அந்த பெண்ணிடத்துல கேட்கிறார். இது வந்து ஒரு சாட்சி, அந்த புத்தகத்துல அவருடைய விசுவாசத்திற்கு சாட்சியாக அதை சாட்சி எழுதியிருக்கார். அந்த போதகர் அந்த வாலிப பெண்ணிடத்துல கேட்கிறார், சரிமா உனக்கு திருமணத்திற்காக ஜெபிக்கிறேன், உன்னோட நான் ஒருமணப்பட்டு இப்ப ஜெபிக்க போறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு காகிதத்தையும் ஒரு பேனாவை எடுத்து அந்த பெண்ணிடத்துல கொடுக்கிறார். கொடுத்து, உனக்கு வரவேண்டிய மாப்பிளை, நீ திருமணம் செய்ய போகிற உன்னுடைய கணவர், அவர் வந்து உனக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் இதில் நீ எழுதி கொடு. அதன் பிறகு அதே காரியத்தோடு நானும் ஒருமணப்படுகிறேன். நம்ம ஒருமணப்பட்டு ஜெபிக்கும்போது ஆண்டவர், பூமியில் இரண்டு பேர் ஒருமணப்படும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நம்ம ஒருமணப்பட்டு நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவர் இந்த காரியத்திலே கர்த்தர் செய்வார் என்று சொல்லி கொடுக்கிறார். உடனே அந்த பெண்ணும் எழுதுகிறாள், என்னுடைய கணவர் உயரம் இவ்வளவு இருக்கணும், அவருடைய நிறம் இவ்வளவு இருக்கணும், அவருடைய வேலை இதுவாக இருக்கணும், அவருடைய வருமானம் இவ்வளவு இருக்கணும், அவருக்கு சொந்த வீடு இருக்கணும். இப்படி தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லா ஆசைகளும் இப்போ போதகரே அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாரே, அதனால வந்து தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் ஒளிவு மறைவில்லாமல் அந்த பேஜ் ஃபுல்லாக எழுதி கொடுக்கிறாள். அவரும் வாங்கி வாசித்து பார்க்கிறார். வாசித்து பார்த்து விட்டு, ஆண்டவரே இப்பொழுதும் இந்த மகளோடு நான் ஒருமணப்பட்டு ஜெபிக்கிறேன், இந்த காகிதத்தில் எழுதப்பட்டதான இதே குறிப்புள்ள நபரை இந்த மகளுக்கு நீர் வாழ்க்கை துணையை தர வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிடுறார். அவர் சொல்றார், அதன் பிறகு சில நாட்களிலே, சில காலத்திற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது. நடந்த பிறகு அந்த மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது அந்த காகிதத்தில் அவர் என்ன எழுதி கொடுத்தாலோ அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அது ஒரு சாட்சியாக விசுவாசத்திற்காக விசுவாசித்து ஜெபிக்கும்போது கர்த்தர் அப்படியே செய்கிறார் என்று சொல்லி அது ஒரு சாட்சியாக எழுதப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த காரியத்தை நான் படிக்கும்போது நான் வியந்து போனேன். இந்த சம்பவத்தை நான் அந்த புத்தகத்தில் படிக்கும்போது வியந்து போனேன். ஓ, எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம், ஏன்னா அருமையாய் கர்த்தர் வந்து இந்த காரியத்தை இவர் மூலமாக செஞ்சிருக்கிறார் என்று சொல்லி நானும் வியந்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த காலம் அது, நான் விசுவாசித்த பல வருஷத்துக்கு முன்னால். அதன் பிறகு நான் வேதத்திற்குள் அதை நம்ம நிறைய போகும்போது என் உள்ளத்தில் பல கேள்விகள் எழுந்தது. சரி, பூமியில இரண்டு பேர் ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாயிருக்கும், இது தேவனுடைய வார்த்தை. இப்போ ரெண்டு பேர் ஒருமணப்பட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க, நடந்திருக்குது, இதுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, இந்த வசனத்தின்படி தான் நடந்திருக்கு. ஓகே, அடுத்தபடியாக அந்த பெண் சில காரியங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார், அவருடைய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அதை செய்து கொடுத்திருக்கிறார் நினைக்கலாம். ஆனால் இப்போ நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஃபோக்கஸில் போகணும். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். யார் செய்வா? ஆண்டவர் செய்கிறேங்கிறார். இப்போ நீங்கள் யோசிக்கணும், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். இது ஆண்டவருடைய வேலை. இதை சம்பந்தப்பட்ட ஒரு நபரும் தீர்மானிக்க முடியாது. ஏன்? அவங்களுடைய பெற்றோர் கூட தீர்மானிக்க முடியாது. இது ஆண்டவருடைய வேலை, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அப்போ இதுல வந்து தேவ சித்தம் என்று ஒன்று நேரடியாய் அந்த இடத்துல இருக்கிறது. உண்டாக்குவேன் அப்படின்னா அவருடைய சித்தம் அங்க ஒன்று இருக்குது, அவர் செய்வேங்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த காரியத்தில் தேவ சித்தம் எங்கேன்னு நான் கேட்கிறேன். இப்ப இந்த சொன்ன நான் சொன்ன சம்பவத்தில் தேவ சித்தம் எங்கே? அது கிடமே கிடையாது. அந்த பெண்ணுடைய சித்தம் நிறைவேறி இருக்கிறது, அந்த பெண்ணுடைய விருப்பம் நிறைவேறி இருக்கிறது. அந்த போதகர் ஜபித்திருக்கிறார், என்னமோ நடந்திருக்கு, நினைச்சது போலவே கிடைச்சிருக்கு. ஓகே, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்ப நான் கேட்கிறேன், தேவ சித்தம் எங்கேன்னு நான் கேட்கிறேன் இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். அந்த வார்த்தைக்கு அங்கே இடமே இல்லை. ஏன்னா ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு காத்துட்ருக்கிறாரு, நான் உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவரை அப்படியே பிளாக் பண்ணியாச்சு, அவர் பின்னுக்கு தள்ளியாச்சு. தேவ சித்தத்தை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு நான் செய்வேன், எங்கிட்டமா நான் செய்கிறேன்னு சொன்னவரை ஒதுக்கி தள்ளியாச்சு. இவங்க ரெண்டு பேருமே முடிவெடுத்து இவங்களே ஜெபிச்சு இவங்களே கேட்டு வாங்கியாச்சு. இப்போ நான் கேட்குறேன், செய்வேன்னு சொன்னவர் எங்க, அவருக்கு என்ன முக்கியத்துவம் கிடைச்சதாங்க? புரிதா? இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொல்லிட்டு ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறாரே, செய்வேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரே, அவருக்குன்னு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாரே, ஒவ்வொரு நபரை குறித்து ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாரே, அவருக்கான முக்கியத்துவம் எங்கே? அவருடைய சித்தத்திற்கு இந்த இடத்திலே இடம் எங்கே? இல்லவே இல்லை. இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இந்த நான் சம்பவத்தை சொன்ன பிறகு இப்போ உங்களுக்கு புரியும். விசுவாசம் என்பது என்றைக்குமே சொல்கிறேன், சரியானதாக இருக்கணும். இதை படிக்கும்போது எனக்கும் இந்த விசுவாசம் எவ்வளவு அற்புதமாக கிரியை செய்ததுன்ற ஒரு எண்ணம் எனக்கும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு அந்த காலத்தில். ஆனால் வேதத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது புரிந்தது, இது எவ்வளவு தவறான ஒரு உதாரணம். அப்போ இதை வந்து எத்தனை பேர் இதை படித்து விட்டு இதே காரியத்தை வைத்துக் கொண்டு தவறான பாதையிலே போயிருப்பார்கள், எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையிலே இந்த சம்பவத்தை வைத்துக் கொண்டு தேவ சித்தத்தை தங்கள் வாழ்க்கையிலே இழந்திருப்பார்கள், எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இதன் நிமித்தமாக எத்தனை பாதிப்புகள் வந்திருக்கும். அந்த நேரத்தில் நல்லா இருக்கும். ஒன்று சொல்றேன், தேவ சித்தத்துக்கு மாறாக ஒரு காரியத்தை நாம் செய்தால் அது எது வேணாலும் இருக்கலாம், அது ஒரு பிசினஸா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், தேவ சித்தத்துக்கு மாறாக ஒரு காரியத்தை நம்ம செய்தால் அந்த நேரத்தில் நமக்கு நல்லா இருக்கும். ஆனா பிற்காலத்திலே அதனுடைய விளைவுகளையும் பாதிப்புகளையும் நாம் சந்திக்க வேண்டி வரும். இதற்குத்தான் நம்முடைய விசுவாசத்தை சரியாய் பிரயோகிக்க தெரிய வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய சுய விருப்பத்திற்கு நாம் பயன்படுத்துவது தவறுன்னு நான் சொல்ல வரேன். இது செழிப்பின் உபதேசங்களா? இப்படிதான் விசுவாசம் என்ற பெயரில் அநேகரை டைவர்ட் பண்ணிடுது. நீ இந்த காரியத்தை இப்படி விரும்பு, இப்படிப்பட்ட ஒரு வீடு உனக்கு சொந்த வீடு வேணும்னு, இப்படிப்பட்ட ஒரு வீடு வேணும்னு விரும்பு, இப்படிப்பட்ட ஒரு வாகனம் உனக்கு வேணும்னு விரும்பு, நீ எதை விரும்புறையோ அதை விசுவாசி, அந்த விசுவாசம் உனக்கு ஆசீர்வாதமாய் உனக்கு கொடுக்கப்படும். அந்த விசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் உனக்கு கொடுப்பா, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிக்கிறாங்க. உங்க விசுவாசத்தின் முடி உனக்கு ஆகும்ன்றது என்னன்றத நான் நாளைக்கு சொல்றேன். அது உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட், அது நாளைக்கு அதை குறித்து பேசுவேன். இப்ப உடனே நீங்க பார்க்கணும், இப்ப சரியான விசுவாசம், தேவனுக்கு ஏற்ற விசுவாசம் என்பது இப்படி தேவ சித்தத்தோடு போராடுகிறதாய், அதற்கு எதிராக செயல்படுகிறதாய் ஒருபோது இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் என்றைக்குமே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்க வேண்டும், தேவனுக்கு ஏற்றதா இருக்க வேண்டும், வேத வசனத்தோடு ஒத்து போகக்கூடியதா இருக்க வேண்டும், தேவ சிந்தையோடு ஆண்டவருடைய சிந்தையோடு அது இணைந்து போகக்கூடியதா இருக்க வேண்டும். அதான் முக்கியம். நம்முடைய விசுவாசம் என்றது ஒரு அற்புதமான விஷயம், ஒரு பொக்கிஷம். விசுவாசங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். அதை சரியா யூஸ் பண்ணணும். தப்பா யூஸ் பண்ணோம்னா என்றைக்குமே அது தப்பா போயிடும், மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும். அப்ப இன்றைக்கு இந்த தேவனுக்கு ஏற்ற விசுவாசம் என்ற தலைப்பிலே முதல் காரியத்தை நான் சொல்ல போறேன். நம்முடைய விசுவாசம் எந்த ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய ஆங்கிள் சொல்றேன். நாளைக்கு அதே காரியத்தை, ஆவிக்குரிய காரியத்திற்கும் உலக காரியத்திற்கும் சேர்த்த சில காரியங்களை நாளைக்கு சொல்ல போறேன். ரெண்டுமே தேவனுக்கு ஏற்ற விசுவாசம், சரியா? இப்போ தேவனுக்கு ஏற்ற விசுவாசம் என்று சொல்லி நான் பேச நினைக்கிற காரியத்தை இப்போ இன்னைக்கு ஒரே ஒரு சாப்டர் பைபிள் எடுத்துட்டு அதிலிருந்து நம்ம சில காரியத்தை பார்க்க போகிறோம். வேதத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்று ஒரு அருமையான நிருபம் உண்டு, ஆழமான சத்தியங்களை கொண்ட நிருபம். இதில் 11 அதிகாரம் விசுவாசத்தை குறித்து மாத்திரம் பேசுகின்ற ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். இந்த 11 அதிகாரத்தை விசுவாசத்தின் அதிகாரம், விசுவாச வீரர்களுடைய பட்டியல் என்றும் சொல்லப்படுவதுண்டு. இதிலே வேதத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ், ஆபேல் ஆரம்பிச்சு விசுவாச வீரர்களாய் ஆண்டவருக்கு முன்பாய் காணப்பட்டவர்களை பெரிய அளவுக்கு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை ஒன்று மட்டும் எடுத்துட்டு நிறைய பேசலாம், எப்படி ஒரு 20 மணி நேரம் 30 மணி நேரம் கூட சுலபமாக பேசலாம், ஒரு 30 மணி நேரம் கூட ஈஸியாக பேசலாம். அவ்வளோ சப்ஜெக்ட் இதில் இருக்குது. ஒவ்வொரு வசனத்தையும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசலாம், மேலேயே பேசலாம். அவ்வளவு காரியங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இந்த மொத்த அதிகாரத்தையும் கர்த்தருக்கு சித்தமான அரை மணி நேரத்தில் நான் பேசி முடிக்கணும்னு நினைக்கிறேன், சரியா? ஜஸ்ட் அவுட்லைன். நீங்கள் அதன் பிறகு நான் சொன்னதை நீங்கள் ஆழமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் திருப்பி திருப்பி படிங்க. நான் அரை மணி நேரம் சொன்னது உங்களுக்கு பல மணி நேரம் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது முதல் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த விசுவாசத்தினால முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அப்ப இந்த விசுவாசத்தை நம்ம கவனிக்கணும். நற்சாட்சி பெற்றது விசுவ முன்னோர்கள் எல்லாருமே தேவனிடத்துல நற்சாட்சியை பெற்ற ஒரு விசுவாசம் இப்ப சொல்லப்படுது. அந்த அதுதான் இந்த அதிகாரத்துல பேசப்படுது. அப்ப இதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா நம்ம அப்படியே பிளாங்க எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பலர் இதன் மூலமாய் நற்சாட்சி பெற்றார்கள். இதுல சொல்லப்பட்ட விசுவாசத்தின்படி ஒவ்வொருவரும் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆசீர்வாதங்களை பெறுவது பெருசு கிடையாது, நற்சாட்சி பெறுவது தான் பெருசு. புரியுதுங்களா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது என்பது பெரிய விஷயமே கிடையாது. ஆண்டவரிடத்துல நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு சரியானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு நற்சாட்சி வாங்கணும் பாருங்க, அதுதான் பெருசு. நீங்க அதுதான் சொல்லப்படுது, இவங்கள நற்சாட்சி பெற்றாங்க. அப்ப விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எதை நாம் நம்புகிறோமோ அதில் ஒரு உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஒரு காரியத்தை நீங்க நம்புறீங்கன்னா அதுல வந்து செகண்ட் தாட் இருக்கக்கூடாது, அதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ரெண்டாவது காணப்படாதவைகளின் நிச்சயம், காணவே இல்லை ஆனால் டெஃபினட்டா அது இருக்குது, அதை நான் அடைய போகிறேன், சுதந்திரிக்க போகிறேன். இது காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்ப நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இப்ப நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், என் பாவங்களை சுமந்தார், எனக்காக மரித்தார் அப்படின்னு நம்ம எல்லாம் நம்புறோம்ல. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தீங்க? எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? பார்க்கல. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி பின்பு வந்து உங்களை நான் என்னோடு கூட இருக்கும்படி சேர்த்துக் கொள்வேன் என்று யோவான் 14:2-3 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் அந்த வாசஸ்தலத்தை பார்த்தீங்க? பார்க்கல. பரலோகம் ஒன்று இருக்கு, பார்த்தீங்களா? இல்லை, பார்க்கல. நான் பார்க்கல. அப்போ எந்த அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்காக ஒரு பரலோகம் ஆயத்தமாயிட்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்க்கலையே. இதுதான் விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, இயேசு கிறிஸ்து எனக்காய் சிலுவையில் மரித்து என் பாவங்களை சுமந்து மரித்தார், நம்புறேன், அதில் எனக்கு உறுதி இருக்கிறது. இதை குறித்து எத்தனை பேர் வந்து எத்தனை விதமாய் அதற்கு மாறாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை, அவர் கடைசி காலத்து காஷ்மீர்ல வந்து வாழ்ந்தார், இப்படி எத்தனை பேர் கட்டுக்கதைகள் எத்தனை விதத்துல கட்டவிழ்த்து விட்டாலும் என எதுவுமே அசைக்காது. என் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நாம் பார்க்கல, ஆனால் எனக்கு தெரியும் என் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இதுதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அது எனக்கு உறுதி இருக்குது, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். காணப்படாதவைகளின் நிச்சயம், பரலோகத்தை பார்க்கல, நமக்காக ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார்ன்றது பார்க்கல, ஆனால் நிச்சயம் இருக்குது. கண்டிப்பா இந்த உலகத்தில் கண்ணை மூடும்போது நான் ஆண்டவரோடு இருப்பேன். காணப்படல, நிச்சயம். ரெண்டு பேர் கூடி ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க வரோம், அந்த இடத்துல ஆண்டவரை நம்ம யாரும் பார்க்கல, ஆனால் நிச்சயமா சொல்ல, என் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். எதன் அடிப்படையில்? வேத வசனத்தின் அடிப்படையில். என் ஆண்டவர் இருக்கிறார், காணப்படல, ஆனால் அவர் இருக்கிறார்னு ஒரு நிச்சயம் எனக்கு இருக்கிறது. அதான் நிச்சயம், அதான் ஃபெய்த். விசுவாசத்தின் மூலமாகவே தேவன் ஒருவர் உண்டென்றும், ஏனோக்கு விசுவாசத்தினாலே, ஏனோக்கு தேவன் ஒருவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் விசுவாசத்தில் பார்க்கிறோம். இப்ப இந்த விசுவாசத்தை இந்த முன்னோர்கள் தங்கள் வாழ்க்கையிலே உடையவர்களாக இருந்து தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு நான் இதை வந்து எப்படி பேசுறேன்னு தெரியல, எவ்வளோ இந்த 11 அதிகாரம் ஃபுல்லா ஒவ்வொருத்தரை வச்சு நம்ம எவ்வளவு பேசலாம், பட் நான் உங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு டிராப், அப்படியே ஒரு ஃபிளாஷ் உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போறேன். நீங்க அப்புறம் பின்னால் அந்த சம்பவத்தை அப்புறம் தேடி படிங்க. முதலாவது இதுல வரது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபேல், இல்லையா? 4 வசனத்துல பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபேல் மரித்தான், அவன் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் விசுவாசத்தின் மூலமாக, அவனுடைய விசுவாச வாழ்க்கை நற்சாட்சி பெற்ற அந்த விசுவாசம் இன்றைக்கும் ஜீவனுள்ள சாட்சியாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று நடந்துச்சு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4 அதிகாரத்தை திறந்தால் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஜஸ்ட் சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 4:3 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுக்களிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இந்த 2 வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இது அவங்க ரெண்டு பேருடைய தொழில். நல்லா பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு 2 ஆண் பிள்ளைகள், மூத்தவன் காயின், இவன் நிலத்தை பயிரிடுகிற தொழில் செய்கிறான், விவசாயியா இருக்கிறான். அடுத்தவன் ஆபேல், இவன் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனா இருக்கிறான், மந்தை மேய்க்கிறவனான தொழிலில் இருக்கிறான். ரெண்டு பேரும் வித்தியாசமான தொழில். அப்ப அந்த நாட்களிலே இவங்க ரெண்டு பேருமே வித்தியாசமான சுபாவம் உள்ளவர்கள், வித்தியாசமான தொழில் செய்கிறாங்க. இந்த 2 பிள்ளைகளுக்கும், ஆதாமும் ஏவாளும், பல காரியங்களை தேவனோடு தாங்கள் இருந்த காலங்கள், ஏதேன் தோட்டம், அங்கே அவர்களுக்கு இருந்த மேன்மை, அங்கிருந்து வெளியே வந்த சம்பவங்கள், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, இவங்க சொல்லப்பட்டு கேட்டிருப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தில் நடந்த விஷயங்களை ஆதாமும் ஏவாளும் இந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலதே கதையா சொல்லியிருப்பாங்க, சொல்லி வளர்த்திருப்பாங்க. அந்த தோட்டத்தில் நாங்கள் ஆண்டவரோடு உலாவினோம், அதன் பிறகு ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் மீறிட்டோம், புசிக்கக்கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை நாங்கள் புசித்த ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டோம், பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுத்து அவனுடைய வார்த்தையினால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டுட்டோம், கடைசியிலே அந்த தோட்டத்தை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டுட்டோம். அந்த நேரத்தில் நாங்கள் தேவ மகிமைக்குள்ள தோட்டத்தில் இருந்தோம், ஆனால் தேவ மகிமை நாங்கள் முதலாவது புசித்த உடனே தேவ மகிமை இழந்தோம். எங்களுக்கென்று நாங்கள் உடைகளை ஆயத்தம் பண்ணினோம், அத்தி இலைகளிலே உடைகளை ஆயத்தப்படுத்தி நாங்கள் உடுத்திக்கொண்டோம், ஆனால் அந்த உடைகளை உடுத்தி கொண்டு ஆண்டவருக்கு முன்னால் எங்களால் நிற்க முடியல, ஒளிந்து கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. பின்பு தேவனாகிய கர்த்தர் எங்களை தேடி வந்து எல்லாம் விசாரணை எல்லாம் பண்ணி அதன் பிறகு தோலினால் எங்களுக்கு ஒரு உடையை ஏற்படுத்தி கொடுத்தார். அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, அந்த ஆட்டை அடித்து அந்த தோலை எடுத்து எங்கள் ரெண்டு பேருக்குமே உடையை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அதை கொடுக்கும்போது சொன்னார், நீ உன்னுடைய சொந்த முயற்சியினால் செய்த இந்த அத்தியலை உடையை உடுத்தி கொண்டு எனக்கு முன்னால் நிற்க முடியாது. அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய சுய முயற்சியினால், சுய கிரியைகளினால், சுய நீதியினால் எனக்கு முன்னால் அவனால் ஒருபோது நிற்க முடியாது. சுய நீதினா என்ன? தானம் பண்ணுறேன், தர்மம் பண்ணுறேன், நல்லது செய்கிறேன், யாருக்கும் கெட்டது செய்யலை, இப்படி சுய நீதி. இப்படி சொல்லிக்கிட்டு ஒருவனும் தேவனுக்கு முன்னால் வந்து நிற்க முடியாது. சுய கிரியைகள் சுய நீதியை வச்சுட்டுலாம் நிற்க முடியாது. அதற்கு வேற ஒரு உடை உடுத்தணும், அதுதான் தோலினால் செய்யப்பட்ட உடை. அப்போ அந்த தோலினால் செய்யப்பட்ட உடை எங்கிருந்து வரும்? அதற்கென்று ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அது பலியாகி அதன் மூலமாக எடுக்கப்பட்ட தோளிலே ஒரு உடை உடுத்தினால் அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அதை உடுத்தி கொண்டு தான் அங்கே எனக்கு முன்னால் நிற்க முடியும். அதாவது ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பின் மூலமாகத்தான், அவர் கொடுக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம் அதற்கு அடையாளம். ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பின் மூலமாகத்தான், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தின் மூலமாகத்தான் ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியுமே தவிர, நம்முடைய சொந்த கிரியைகளை வைத்து கொண்டு நான் ரொம்ப நல்லவன், யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை, யாருக்கும் ஏமாத்தினது கிடையாது, பொய் சொன்னது கிடையாது, திருடது கிடையாது, நான் யாருடைய பொருளையும் அபகரித்தது கிடையாது, எல்லாருக்கும் நான் நல்லது செய்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு தேவனுக்கு முன்னால் நிற்க முடியாது. இது எல்லாத்தையுமே ஆண்டவர் சொல்லி எங்களுக்கு அந்த உடையை கொடுத்தார். இது உங்கள் வாழ்க்கையில காலகாலமா இது நினைவு கூறப்பட வேண்டும். என்னை நீங்க சந்திக்க வரும்போதெல்லாம், எனக்கு முன்பாக வந்து நிற்கும்போது, நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக உங்களுக்கு பதிலாக ஒரு மிருகம் பலியாகி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி அது தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் நீங்கள் என்னை சந்திக்க முடியும். இனிமேல் அப்படிதான் நீங்க என்னை சந்தித்தாக வேண்டும். இதுவரைக்கும் பாவம் கிடையாது, நீங்க என்னை கேஷுவலா சந்திச்சீங்க, இப்ப பாவம் வந்துருச்சு, அந்த பாவத்திற்கு ஒரு பலியை செலுத்தாமல் உங்களால் என்னை சந்திக்க முடியாது. ஆகையினால் இனி நீங்க எப்ப வந்து என்னை சந்திக்க வந்தாலும் பலி இல்லாமல், ஒரு காணிக்கை, ஒரு பலி செலுத்தாமல், ஒரு ரத்தம் உங்களுடைய பாவத்திற்கான, உங்கள் ரத்தத்தில் இருக்கிற பாவத்திற்கு பலியாக வேறொரு மிருக ரத்தத்தை சிந்தாமல், அந்த பலி செலுத்தப்படாமல் உங்களால் என்னை சந்திக்க முடியாது. இது உங்களுக்கு மட்டுமல்ல, இனி என்றென்றைக்கும் மனு குலத்திற்கு இதுதான் நிலைமை. கடைசியில் எல்லாத்துக்கும் உச்சகட்டமாக நான் இந்த பலிகள் எல்லாவற்றுக்கும் முடிவாக என் சொந்த குமாரனை இந்த உலகத்தில் நான் அனுப்புவேன். அவர் பாவமில்லாதவராய் இந்த உலகத்தில் வந்து பிறந்து பாவமில்லாதவராய் வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை மனிதனுக்காக, அவர் மனிதனாய் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து ஒரு பரிசுத்தமான இரத்தத்தோடு உங்கள் எல்லாருக்காக, முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் சிலுவையிலே மரிப்பார். அந்த இரத்தத்தின் மூலமாக மனு குலத்திற்கு விடுதலை உண்டாகும், பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். அதற்கு அடையாளமாக இப்படி நீங்கள் என்னை சந்திக்க வரும்பொழுதெல்லாம் அதை நினைவு கூறும் பொருட்டு அதற்கு அடையாளமாக நீங்கள் பலியோடு தான் என்னிடத்தில் வர வேண்டும் சொல்லியிருப்பார். இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆதாமுக்கு சொன்னதை காயினுக்கும் சொல்லியிருப்பான், ஆபேலுக்கும் சொல்லியிருப்பான். இப்பொழுது நீங்களும் ஆண்டவரை போய் சந்தியுங்கள், கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆண்டவரோடு கூட நீங்கள் ஐக்கியமாகுங்கள், அவரோடு நீங்கள் சந்தியுங்கள், அவரை சந்தியுங்கள் சொல்லி ஆதாம் ஏவாள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெண்டு பேருமே வராங்க. இதில் நீங்கள் யோசிக்கணும், இந்த காரியத்தை ஆபேல் சீரியஸ் எடுத்துக்கிட்டான், விசுவாசித்தான், தன் தகப்பன் மூலமாய் கேட்ட சத்தியத்தை விசுவாசித்தான். தன் தகப்பனுக்கு நடந்த காரியங்கள், அவங்க சொன்ன காரியத்தை நூற்றுக்கு நூறு விசுவாசித்து, அதே போல அவன் என்ன செய்கிறான், அந்த ஜீவ பலி, இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ பலி, அது பழுதற்ற பலியாக, குற்றமற்றவராக, பழுதற்றவராக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதற்கு அடையாளமாக தன் மந்தையில் தலையீற்றுக்கள், முதல் பிறந்தவைகள், அதிலும் கொழுமையானவைகள், எந்த பழுதும் இல்லாதவைகள், அதை வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பழுதற்ற பலியாக அவன் சிறந்த ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். இதுல அவன் வந்து பலி செலுத்தினதுல பாத்தீங்கன்னா நடந்த விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து அவர் ஒரு பழுதற்றவராய் இந்த உலகத்தில் வெளிப்படுவார் என்பதை பார்த்து அந்த அடையாளமாகத்தான் பழுதற்ற ஒரு பலியை, ஆட்டை கொண்டு வந்து அவன் பலி செலுத்தி கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை தான் விசுவாசிக்கிறேன் என்பதை, தனக்காக தேவகுமாரன் வரப்போகிறார், அவர் இந்த உலகத்தில் வந்து உலகத்தின் மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கப் போகிறார் என்பதற்கு அவன் அடையாளமாக அந்த விசுவாசத்தோடு அவன் பலியை செலுத்தினான். காயின் தன் தகப்பனும் தாயும் சொன்னதை அவன் விசுவாசிக்கிறான். ஏதோ ஒண்ணு தங்கிட்டு இருந்த காய்கறிகளை பழங்களை கொண்டு வந்து வச்சான். இதுல என்னன்னா, ஆண்டவர் காயினுடைய பலியையோ ஆபேலுடைய பலியையோ குறித்து பேசுறதுக்கு முன்னால அவர்களை குறித்து பேசுறார். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. காணிக்கை அங்கீகரிக்கப்படுறதுக்கு முன்னால அவர்களை கர்த்தர் அங்கீகரிச்சார்ன்றதான் ஃபர்ஸ்ட் வருது. ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டான், அதனால் அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. காபேல் காயில் அங்கீகரிக்கப்படவில்லை, ஆகையினால் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கப்படவில்லை. நல்லா பாருங்க, ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டதுனாலே அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயின் அங்கீகரிக்கப்படாததினால் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கப்படவில்லை. இதில் இந்த அங்கீகாரம் எங்கிருந்து வந்துச்சு, எதன் அடிப்படையில் வந்துச்சு? விசுவாசத்தின் அடிப்படையில். நல்லா புரிஞ்சுக்கங்க, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இந்த அங்கீகாரம் வந்துச்சு. தன் பெற்றோர் தங்களுக்கு சொன்னதான காரியம், உண்மை சத்தியம், இதை குறித்து ரெண்டு பேரிலே ஒருவன் விசுவாசித்தான், ஆகையினால் அவன் அங்கீகரிக்கப்பட்டான். இன்னைக்கு சொல்றேன், தேவனாகிய கர்த்தரால் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவது எதனால் தெரியுமா, எதன் அடிப்படையில் தெரியுமா? உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டால்தான் உங்கள் துதிகளோ ஸ்தோத்திரங்களோ நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிற எதுவும் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் அங்கீகரிக்கப்படாத பட்சத்தில் நீங்கள் செய்கிற எதுவும் தேவனால் அங்கீகரிக்கப்படுவது இல்லை. இதுதான் உண்மை. ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்ப இதுதான் என்னத்தை விசுவாசித்தான்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசித்தான். அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் கிடைக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை விசுவாசித்தான். ஒரு உலக ரட்சகர் இயேசு இந்த உலகத்தில் வந்து தேவகுமாரன் வந்து பிறப்பார், அதற்கு அடையாளமாகவே நான் இப்பொழுது இந்த ஆட்டை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவன் கொண்டு வந்தான். அப்ப இந்த ஆபேலுடைய விசுவாசம் எதை காட்டுகிறது? நல்ல தெரியும், எதை காட்டுகிறது? இரட்சகராக இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அப்போ நீங்க யோசிக்கணும், இந்த காரியத்தில் ஆண்டவர் இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸ் எடுக்கிறாரா? இவ்வளவு சீரியஸ் எடுக்கிறாரா அந்த விஷயத்தை? இவன் இதை விசுவாசிச்சதுனால இவன் அங்கீகரிச்சார், அவன் விசுவாசிக்கல அதை அங்கீகரிக்கல, இது இவ்வளவு சீரியஸான மேட்டரா? உண்மையிலேயே இது ரொம்ப சீரியஸான மேட்டர் தான் இது, புரிதலா? உண்மையிலேயே ரொம்ப சீரியஸான மேட்டர். ஏன்? வேதத்தின் முதல் தீர்க்க தரிசனமே உலக ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றியதுதான். ஃபர்ஸ்ட் ப்ராஃபசி அதுதான். ஆதியாகமம் 3:15 தான் வேதத்தின் முதல் தீர்க்க தரிசன வார்த்தை. உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். இதுதான் வேதத்தின் முதல் தீர்க்க தரிசனம். கர்த்தரால் நேரடியாய் உரைக்கப்பட்டது கிறிஸ்துவின் சிலுவை மரணம். இது அவ்வளவு சீரியஸான மேட்டர். இது இந்த காரியத்தை ஆபேல் விசுவாசித்தான். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தன்னுடைய பாவத்திற்காகவும், உலகத்தில் பிறக்க போகிற அத்தனை மனுஷனுடைய பாவத்திற்காகவும், உலக இரட்சகராக தேவ குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் சிலுவையிலே மரிப்பார் என்பதை அவன் தெளிவாய் விசுவாசித்தான். இது அவ்வளவு சீரியஸான விஷயம். அதனாலதான் அவன் அங்கீகரிக்கப்பட்டான், அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. இவ்வளவு சீரியஸான விஷயத்தை தேவனால் உரைக்கப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் ப்ராபசி, அதையே காயின் விசுவாசிக்கல. அதனாலே தான் அவனும் புறக்கணிக்கப்பட்டான், அவன் காணிக்கையும் புறக்கணிக்கப்பட்டது. அவன் நிலையற்றவனாய் அலைந்து திரிகிறவனாய் மாறினான். இவனோ முதல் இரத்த சாட்சியாய் மரித்து ஆண்டவருடைய சமூகத்திற்குள் எடுக்கப்பட்டான். வித்தியாசம் இருக்கு. இது இவ்வளவு சீரியஸான மேட்டரா? ரொம்ப சீரியஸ். நான் இப்ப உங்களுக்கு இன்னொரு வார்த்தை காட்டுறேன். வெளிப்படுத்தின விசேஷம், இந்த ஆதியாகமத்தின் விஷயத்திற்கு வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு பதில் கொடுக்கிறது. 13:8 வாசிக்கிறேன். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இங்கே பார்க்கும் பொழுது மிருகம், அதாவது அந்திகிறிஸ்துவின் காலத்தில் வருகிற மிருகம்,
அதை குறித்து சொல்லும் பொழுது யார் அதை வணங்குவாங்க, அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதை பிசாசு எப்படி பின்பற்றி போவாங்க, யார் பின்பற்றி போவாங்கன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை ரொம்ப அழகாங்க வருது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவருடைய ஜீவ புஸ்தகம். இப்ப நமக்கு தேவை இந்த வார்த்தை தான். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம், புரிதலா? இந்த வார்த்தையுடைய காரியம் என்ன? இது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து, அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து நடந்து போகும் பொழுது யோவான் ஸ்நானகன் அதான் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் முதலதிகாரம் 37 அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இந்த ஆட்டுக்குட்டி சிலுவை மரணம், இது எப்பொழுது தீர்மானிக்கப்பட்டது, எப்பொழுது ஆண்டவருடைய இருதயத்தில் இது வெளிப்பட்டது என்றால், மனிதன் பாவம் செய்த பின்பு அல்ல, உலக தோற்றம் முதல். புரியுதுங்களா? உலக தோற்றம் முதல் மனிதன் பாவம் செய்து அந்த பாவத்திற்கு அவன் தண்டனையை அனுபவித்து அதன் பிறகு இந்த இரட்சகரை குறித்து ஆண்டவர் பேசல. அதற்கு பிறகு அவர் வெளியே சொன்னாலும் ஆண்டவருடைய இருதயத்தில் இது எப்பொழுது இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன், உலக தோற்றம் முதல். அப்ப உலக தோற்றம்னா என்ன? பூமியே இன்னும் சிருஷ்டிக்கப்படல, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அந்த ஆதி, அது முதல் உலக தோற்றம் முதல். என்ன தெரியுமா? வேதத்தின் முதல் வசனம் ஆரம்பிக்கிறது அங்கிருந்து, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அதுதான் உலக தோற்றம். அப்போ அப்பொழுதே மனிதனை படைப்பதற்கு முன்பதாக, மனிதன் படைக்கப்பட்டு ஜஸ்ட் 6000 தாங்காச்சு, நல்லா தெரிஞ்சுக்க, மனுஷன் படைக்கப்பட்டு மனுஷனுடைய வரலாறு வெறும் 6000 அவ்வளவுதான். ஆனால் உலக தோற்றம்ன்றதுக்கு வருஷத்தை எண்ணிக்கையில காட்ட முடியாது, புரிதலாம்? பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் என்றாங்க. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் உலகம் உண்டானதை குறித்து பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் என்றாங்க. ஒரு பில்லியன்னாவே 100 கோடின்னு அர்த்தம், 100 கோடி, இன்னும் அதை 100 கோடி அப்படி சொல்றாங்க. உலகம் உண்டானதற்கான, தேவன் அதை படைத்ததற்கான காலத்தை எண்ணிக்கையிலே கொண்டு வரவே முடியாது, நம்பர்ஸ்ல கொண்டு வர முடியாது. நீங்க வந்து பாருங்க, இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இந்த டைனோசர்ன்றதெல்லாம் பாருங்க, அது மனிதன் படைக்கப்பட்டதுக்கு முந்தின காலத்தில் இருந்திருக்கணும், புரிதல்? அது பூர்வ உலகம், அதுல இருந்திருக்கும், மனிதன் படைக்கப்பட்ட காலத்துக்கு. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் வந்துருச்சு, இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டாங்க, அந்த ஃபாசில்ஸ் எல்லாம் எடுத்து தோற்றத்தையும் கொடுத்துட்டாங்க, அதற்கு ஒரு இமேஜ் கொடுத்து அது இப்படிதான் இருந்திருக்கின்ற ஒரு அமைப்பையும் உலகத்தில் ஜனங்களுக்குள்ள கொடுத்துட்டாங்க. நீங்க மெட்ராஸ்ல மியூசியம்ல போய் பாருங்க, கல்மரம்னு ஒன்று இருக்கும், எப்ப வேணா நீங்க போய் பார்க்கலாம், கல்மரம்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அங்க போட்டிருப்பாங்க 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக இது மரமா இருந்தது, அதன் பிறகு அது பூமியிலே புதையுண்டு போய் அது கல்லாய் மாறியதுன்னு போட்டிருப்பாங்க. 14 மில்லியன், 1 மில்லியன்னா 10 லட்சம், புரியுதுங்களா? 14 மில்லியன். அப்ப பாருங்க, அப்ப இத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவா, கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாக அந்த மரமா இருந்தது கல்லா இருந்ததா ஆச்சா இருக்கும், எக்ஸாக்டா அந்த டேட் இருந்தாலும் முன்ன பின்ன இருக்கும், பார்க்கறதற்கு அது மரம் மாதிரியே இருக்கும், அந்த லேயர்ஸ் இருக்கும், தொட்டு பார்த்தா கல் மாதிரியே இருக்கும். எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கொடுக்குறாங்க. அப்போ அந்த உலக தோற்றம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கையில் சொல்ல முடியாத காலகட்டத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தீர்மானிக்கப்பட்டது. அந்த சிலுவை மரணம் அதற்கு ஒப்பனையாகத்தான் ஆபேல் ஒரு ஆட்டை ஆண்டவருக்கு முன்பாக பலியாய் கொண்டு வந்தான். அப்போ இதைத்தான் எபிரேயர் நிருபத்திலே அழகா சொல்றது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அவன் மரித்தான், ஆனால் அவன் மரித்தும் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறான். அவருடைய விசுவாசம் பேசப்படுகிறது. ஆபேல் பேசிட்டு இருக்கிறானா? எப்படி பேசிட்டு இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இன்னைக்கும் பேசப்படுதில்லை, அதன் மூலமா ஆபேல் பேசிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை ஆபேல் விசுவாசித்தான் என்கிறதுனாலே அவனுடைய விசுவாசம், நான் இயேசு கிறிஸ்து என்கிற உலக ரட்சகரது உலகத்தில் ஒரு நாள் வந்து பிறப்பார் என்பதை நான் விசுவாசித்தேன். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் என் மந்தையின் தலையீட்டுகளிலே கொழுமையானது சிலவற்றை கொண்டு வந்து என் ஆண்டவருக்கு நான் பலியாக கொடுத்தேன் என்று சொல்லி, இன்றைக்கும் ஆபேல் தன்னுடைய பலியை குறித்து, அதற்குள் அடங்கியிருக்கிற கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து அவன் விசுவாசித்ததை இன்றைக்கும் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அவன் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான். என்ன வார்த்தை அது! எவ்வளவு அற்புதமான வார்த்தை! கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உலக தோற்றத்துக்கு முன்பாக தீர்மானிக்கப்பட்டதை அவன் 6000 வருஷத்துக்கு முன்னால் விசுவாசித்தான். விசுவாசித்து அவன் அதற்கேற்ற பலிகளை செலுத்தினான். இன்னைக்கு நான் ஃபுல்லா சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்ல முடியல. ஆனால் இதை நான் அறகுறைய பேசுறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் தெளிவா சொல்றேன், இந்த ஃபெய்த் எந்த பேஸ்ல இருக்குதுன்றதை இப்போ நீங்க புரியணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சத்தியம். இன்னைக்கு பல தவறான உபதேசங்களை, கள்ள உபதேசத்தை உடைக்கக்கூடிய காரியத்தை நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். இதுல எல்லாம் நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. எத்தனை கள்ள உபதேசங்கள் வந்தாலும் அப்படி ஒரு ஃபிளாஷ்ல நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கேட்கறதுக்கு அருமையா இருக்கும். உங்களை அப்படியே பெரிய பணக்காரரா மாத்துறதுக்கு 10 நாள்ல நீங்க பணக்காரர் ஆகிறதுக்கு வழி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், ஒரு பிளாஷ் அந்த உபதேசம், இது யாரால் வந்தது? கர்த்தரால் வந்ததா, பிசாசினால் வந்ததா என்பதை பிளாஷ் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்குதான் சரியானதை தெரிந்து கொண்டால் தவறானதை நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். சரியானது எதுனே தெரியலன்னா தவறானதை கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் காரியம். இப்ப இந்த விசுவாசம் எதை காட்டுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அதனால் கிடைக்கிற ரட்சிப்பு, அதன் மூலமாய் நான் பரலோகத்திற்கு செல்லுவேன். அவருடைய ரட்சிப்பை விசுவாசிக்கிற காரியம், அவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற காரியம். நல்லா சொல்றேன், கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவன் ஒவ்வொருவனும் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கிறிஸ்தவங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள பெயரில் உங்களை சுத்திலையும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சில சொல்லுவாங்க, நான் பரம்பரை கிறிஸ்தவன் சொல்றாங்கல்ல. எத்தனை தலைமுறையா நாங்க கிறிஸ்தவங்க தெரியுமா, எங்க குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்ட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க? இன்னைக்கு சினிமா உலகத்திலே மற்றவர்களை விட கிறிஸ்தவங்க தான் ஜாஸ்தி தெரியுமா? கிறிஸ்தவங்க தான் ஜாஸ்தி இன்னைக்கு சினி ஃபீல்டுல. அரசியல் ஃபீல்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. சினி ஃபீல்டுல இன்னைக்கு டாமினேட் பண்றதே கிறிஸ்தவர்கள். இதை நான் சொல்லல, கிறிஸ்துவத்தை விரோதிக்கிறவர்கள் கொடுக்கிற கணக்கெடுப்பு நான் பேசிட்டு இருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, சினி ஃபீல்ட ஃபுல்லா இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து எரிச்சலோடு சொல்றாங்க. நான் வேதனையோடு சொல்றேன். அவங்க சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சினி ஃபீல்ட ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஏதோ பெருசா டாமினேட் பண்ணி அது பண்றாங்கன்னு சொல்லி அவங்க எரிச்சலோடு பேசுறாங்க. நான் சொல்றேன், இது எவ்வளவு தவறான சாட்சி, வேதனைக்குரிய காரியம். கிறிஸ்தவன் சினி ஃபீல்ட டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறான்றது எவ்வளவு கேவலமான விஷயம். நான் சொல்றேன், ஏன் இது நடக்குது? இவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பது தெரியாதா? அது கேள்விப்பட்டதில்லையா? அவரிடத்தில் அற்புதங்களை பெற்றோம் என்று வெளியில சாட்சி சொல்றாங்கல்ல. இயேசுதான் தெய்வம்னு தெரியும். அவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், என் படத்தை நல்லா ஓட வச்சிருக்கிறார், எனக்கு நல்ல வருமானத்தை வச்சிட்டார், என்னை ஒரு பெரிய ஆளாக்கி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், எத்தனை வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சாட்சி சொல்றாங்கல்ல. நான் கேட்கிறேன், இவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் காரியத்தை புரிந்திருந்தால் சொல்ல மாட்டாங்க. அந்த சிலுவை மரணம் பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்கக்கூடியது. ஆண்டவர் நம்மளை வந்து சாட்சி சொல்ல அல்ல, சாட்சியாய் வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சாட்சி சொல்றதுக்கு கிடையாது, சாட்சியாய் வாழ்வதற்கு. சாட்சி சொல்றதல்ல, வாழ்வது. மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுனர். சாட்சியாய் வாழ்வதற்கு. ஒருத்தன் உண்மையாகவே கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அவன் விசுவாசித்திருப்பானால் அந்த சிலுவை மரணத்திற்கு முன்பாக வந்து தன் பாவங்களுக்காக கதறுவான். ஒரு நாள் அல்ல, அவன் வாழ்நாள் முழுவதும் என்னைக்கு அவன் சிறு பாவத்தை செய்தாலும் அழுவாதுக்காக. ஒரு நாள் சம்பவத்தை நான் பேசல, அவன் வாழ்க்கை முழுவதும் ஒரு தவறு வந்துவிட்டால் ஆண்டவருக்கு முன்பாக மனம் நொந்துடுவான். ஒரு குறைக்காக அவன் வேதனைப்படுவான், மனஸ்தாபப்படும், அழுவான், ஒப்பு கொடுப்பான். காரணம், அவன் சிலுவை மரணத்தை, அந்த சிலுவையிலே இரட்சகர், உலக இரட்சகர் என் பாவங்களை சுமந்து மரித்திருக்கிறார், அந்த உணர்வு அவனுக்குள் ஓடிட்டு இருக்கும். அவன் பாவத்தில் தொடர்ந்து வாழ மாட்டான், பாவத்தை விட்டு வெளியே வருவான், தன் பாவங்களுக்காய் மனஸ்தாபப்படுவான், அழுவான், ஒப்பு கொடுப்பான், இனி இந்த தொழிலை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டு ஓடி போயிடுவான். அவனுக்கு லாபமாய் இருந்தவைகளை நஷ்டம் என்று எண்ணுவான். அவன் தான் சிலுவை மரணத்தை புரிந்தவன், விசுவாசிக்கிறவன். பவுலா தானே சொன்னாரு, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எதுக்காக? அதனால வேற லாபம் கிடைக்கும்னா? அதனால தன்னுடைய வேற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா? கிடையாது. நான் எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்கு பாத்திரவானாய் காணப்படும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக விட்டேன்கிறாரு. பிலிப்பியருக்கு எழுதுன நிருபம் 3:7-11 வரைக்கும் படிங்க, அதான் சொல்லியிருக்கார். அப்ப அப்படி பார்க்கும்போது அந்த சிலுவை மரணம் ஒருத்தனை பாவத்திலே வாழ விடாது. அதை விசுவாசிக்கிறவன் அவன் கிறிஸ்தவனாய் அல்ல, தேவ பிள்ளையாய் மாறிடுவான். சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவன் கிறிஸ்தவனா இருக்க மாட்டான், தேவ பிள்ளையா இருப்பான். அவன் உலகத்தோடு சேர்ந்து வாழ மாட்டான், பாவத்தில் இருக்க மாட்டான், அதை விட்டு வெளியே வந்துடுவான். அதனால அவனுக்கு எத்தனை லாபம் கிடைத்தாலும், எத்தனை ஆதாயம் இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு, என் இயேசு எனக்காக என் பாவத்தை சுமந்து சிலுவையில் மரித்தாரே, அவருக்காக நான் வாழ வேண்டும், அவர் சித்தத்தின்படி வாழ வேண்டும், இப்ப நான் இந்த தொழில் செய்யறேனே, இது என் தேவ சித்தமான்னு சொல்லி யோசிப்பான். பழைய வாழ்க்கையை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேனே, இது உண்மையிலேயே தேவ சித்தத்துல தான் நான் இருக்கிறேனா? என்னை குறித்து ஆண்டவரே நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்பான். அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவனா இருக்கும் பொழுது அவன் கண்டிப்பா கேட்பான், பவுல மாதிரியே கேட்பான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? பவுல் ரோம அரசாங்கத்திலே மிகப்பெரிய இன்ஃபுளுயன்ஸ் பர்சன், ஆனா அவன் கிறிஸ்துவை சந்தித்த உடனே அவன் கேட்ட ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், என்ன மாற்றத்தையும் அவன் தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி? ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அவன் புரிஞ்சிட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது தெரியும், ஆனா தனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் தான் உலக ரட்சகர் என்று அவனுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தவன். அதனால இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்ற சம்பவம் எல்லாம் அவனுக்கு நல்லவே தெரியும், அதை சம்பவமாக தான் அது வரைக்கும் பார்த்திருந்தான். ஆனால் அன்றைக்கு அவன் கர்த்தரால் சந்திக்கப்படும் பொழுது அது வரைக்கும் அது ஒரு சம்பவமாக இருந்தது, அன்றைக்கு அது அவனுக்கு சம்பவமாக இல்லை, தன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை காரியமாக அவன் புரிந்தான். அப்ப யோசிக்கிறான், இனியும் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் தொடர்றதா? அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? அவன் கேட்ட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அதுதான். அந்த வெளிச்சத்தில் அவன் பாதிக்கப்பட்டு கீழே விழுந்த உடனே அவன் யாருன்னு தெரியல அதுக்கு அவனுக்கு. ஆண்டவரே நீர் யாருனா யாருன்னு தெரியல அவனுக்கு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, அவ்வளவுதான். சாப்டர் க்ளோஸ். பவுலுடைய வாழ்க்கை பழைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரே வார்த்தை அதை கேட்ட உடனே அவனுடைய பழைய வாழ்க்கை அந்த ஸ்பாட்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து அவன் அவருக்கு முன்பாக இயேசுதான் தன்னோடு பேசுகிறார். சில நாட்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்டாரே, அவர்தான் தன்னோடு பேசுகிறார், தன்னை மேற்கொண்டார்னு தெரிஞ்ச உடனே அவன் லைஃபை வந்து அவன் பார்த்துட்டான். இதுவரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டது எனக்கு நல்ல லாபம், நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளு, அரசாங்க ஆதரவு எனக்கு இருக்கிறது, படித்தவன், பணம் உள்ளவன், எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே இருந்தாலும் நான் இருப்பது தேவ சித்தமா இல்லையா? நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் விதம் தேவ சித்தமா இல்லையா என்பது அவனுக்கு கேள்வியாச்சு. தன் சுய சித்தத்தை அத்தனையும் தூக்கி போட்டுட்டு தேவ சித்தத்திற்குள் குதிக்க ரெடி ஆயிட்டான். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? அந்த ஒரே கேள்வி அவனுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இப்படி கேட்டல ரைட், இந்த கேள்விக்கு தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். நீ போ, நேர்த்தெருவுக்குள் போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். சொல்லப்பட்டது. அவன் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் என்னை குறித்து சாட்சி சொல்லும்படி அவன் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்கிற உண்மை அங்கே அனனியா மூலமாக தேவ சித்தம் அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது. சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவன் பழைய வாழ்க்கையை ஒருபோதும் தொடர மாட்டான். அதை விசுவாசிக்காமல் கிறிஸ்தவனா இருக்கிறவன் தான் பழைய லைஃப் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? சிலுவையை, அந்த சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவன் பழைய லைஃப் அவனால் கண்டினியூ பண்ண முடியாது. எவ்வளவு ஆதாயம் இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் அதுல வந்துட்டு இருந்தாலும் சரி, அதை கண்டினியூ பண்ண அவனால முடியாது. அவன் தான் உண்மையிலே கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசித்த ஆபேலை போன்றவன். மற்றவர்கள் காயினை போன்றவர்கள். நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, வேதத்தை புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். வேதத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சிலுவை மரணத்தை விசுவாசித்தல்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவன் பழைய வாழ்க்கையில், அதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கையை அவனால் தொடரவே முடியாது. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் பைத்தியமா இருக்கும். ஏன்னா அவங்க கெட்டு போறோம், அவங்களுக்கு பைத்தியமா இருக்கும், அதை விசுவாசிக்க மாட்டாங்க. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, இப்ப நான் சொல்றேன், சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருகிறவன். அந்த ரட்சிப்பை விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு, இயேசு எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து, நான் ஒரு பாவி என்பதை விசுவாசித்து, என் பாவங்களுக்காக கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசித்து, அவருடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் கழுவப்படும் என்பதை விசுவாசித்து, அவருக்கு முன்பாய் வந்து மனஸ்தாபப்பட்டு, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்களுக்கு என்னை மன்னியும், உடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும், என்னை சுத்திகரியும், உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கதறுகிற இருதய உடையவன் தான் அந்த சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவன். மற்றவன் கேட்டுவிட்டு போகிறவன். ஆதாமும் ஏவாளும் ரெண்டு பேருக்கு பேசுறாங்க, காயிலுக்கும் ஆவேலுக்கும். ஒருத்தன் கேட்டுட்டு போயிட்டான், அவன் போயிட்டே வாழ்நாளெல்லாம் ஓடிட்டு இருக்கிறவன் ஆயிட்டான். ஒருவன் கேட்டு விசுவாசித்தான், அவன் கர்த்தருக்கு ஏற்ற பலி செலுத்தினான், அவன் ஆண்டவருக்குரியவனாய் வாழ்ந்து மரித்து ஆண்டவரோடு சென்று விட்டான். இதுதான் காரியம். ஆவேலின் விசுவாசம் எதை குறிக்கிறது? சிலுவை மரணத்தை விசுவாசித்து அதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற வாழ்க்கை. இது முழுக்க முழுக்க தெய்வீகமானது, உலகத்தனமானது கிடையாது. ஃபெய்த்ங்கிறது டிவைனா இருக்கணும், டிவைன் ஃபெய்த். மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடாது, உலகத்தனமா இருக்கக்கூடாது. விசுவாசம் எங்கே காட்டப்படணும்? தெய்வீகமாய் காட்டப்படணும், ஆவிக்குரிய ரீதியாய் காட்டப்படணும், மேலான விதத்தில் காட்டப்படணுமே தவிர, உலகத்தனமாய் அற்பத்தனமான காரியத்திற்கு விசுவாசம் காட்டப்படக்கூடாது. பெரிய சப்ஜெக்ட் இது. இன்னைக்கு இந்த சாப்டர் ஃபுல்லாக பேசணும்னு நினைச்சேன், பட் எனக்கு கத்தர விடலை. இந்த ஒரு காரியத்தையாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம்ன்றது தான் நான் உணர்றேன். ஒன்று புரிந்து கொள்ளணும், சரியாய் விசுவாசிக்க பழகுங்கள். தேவனுக்கு ஏற்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும், அதுதான் நமக்கு ரட்சிப்பாய் முடியும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவனுக்கேற்ற விசுவாசம், மேலான விசுவாசம், ஆவிக்குரிய விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம், உம்முடைய உம்மால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு விசுவாசம், வசனத்தோடு ஒத்துப்போகிற ஒரு விசுவாசம், இதுதானப்பா எங்களுக்கு தேவை. உலகத்தரமாய் அற்பத்தரமாய் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத ஒரு விசுவாசம் என்று ஒருவரும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாதபடி கர்த்தர் ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை காத்துக்கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளின் மூலமாக ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய விசுவாசத்தை ஒவ்வொருவரும் நிதானித்து பார்க்க ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. சரியான விசுவாசத்தில் தான் நான் இருக்கிறேனா என்பதை வசனத்தின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து அறிய உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்கப்பா, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. உமக்கென்று நாங்கள் எப்பொழுதும் நிற்கட்டும், சரியாய் வாழட்டும், உமக்கு பிரியமாய் இருந்து உடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேரட்டும், உடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றட்டும். எங்கள் விசுவாசம் ஒருபோதும் உடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. உம்முடைய சித்தத்திற்கு எப்பொழுதும் எங்கள் விசுவாசம் இணைந்து போக வேண்டியதாய் இருக்க வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீங்க சித்தமா இருக்கிறீங்க. அதே சித்தத்திலே எங்கள் விசுவாசமும் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கணுமே தவிர, அது வேறு விதமாக இருக்கக்கூடாதப்பா. ஆபேல் மரித்தும் இன்றைக்கும் தன் வாழ்க்கையின் மூலமாய் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அதற்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். நாளை தினத்திலும் மீண்டும் லைவ் ஸ்ட்ரீம்ல சந்திப்போம். நான் நாளைக்கு இன்னொன்று பேசணும்னு நினைச்சப்பட்டு, இதில் எவ்வளவு விஷயம் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை இன்னும் ஒரு ரெண்டு வாரங்கள் இதை தொடரலாம். ஆண்டவர் நடத்துகிறபடி உங்களோட நான் பேசுவேன். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.